இலங்கையின் கால்நடை வளர்ப்பு பொருளாதாரம், கறவை மாடுகளின் இனப்பெருக்க பிரச்சனைகளை களைதல். எழுத்தாளர் சிவபாத சுந்தரலிங்கம், கிருபானந்த குமரன். கடந்த கட்டுரையில் கறவை மாடு வளர்ப்பின் போது தோன்றும் இனப்பெருக்கம் சார்ந்த பல பிரச்சனைகளை ஆராய்ந்திருந்தேன். இந்த கட்டுரையும் அதன் நீட்சியே. எனினும் தீர்வுகளை மையப்படுத்திய கட்டுரையாக அமைகிறது. கறவை மாடுகள் சினைபிடிக்காமைக்கும் ஏனைய இனப்பெருக்கம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கும் வெப்ப அயர்ச்சி மிக முக்கியமான ஒரு காரணியாகும். அண்மை காலங்களில் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் முன்பு இருந்ததை விட அதிக வெப்பநிலை நிலவுகிறது. உலக வெப்பமுறல் இதற்கு பிரதான காரணமாக விளங்குகிறது. மனிதர்களைப் போல கறவை மாடுகளுக்கும் உலக வெப்பமுறலால் பல பாதிப்புகள் நிகழ்வதுண்டு. இது குறிப்பாக கருவுறுதல் தொடர்பான பல ஓமோன்களின் செயற்பாட்டை பாதித்து கருச்சிதைவை, கருத்தங்காமையை ஏற்படுத்துகிறது. இதனால் மாடுகளை வெப்ப தாக்கத்தில் இருந்து பாதுகாத்தல் அவசியமாகிறது. வெப்ப காலங்களில் மதிய நேரங்களில் கறவை மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுவதை தவிர்க்கலாம். வெப்ப பாதிப்புக்கு உள்ளாகாமல் தவிர்க்க பொருத்தமான கொட்டகைகளை அமைக்கலாம். அதிக வெப்பம் நிறைந்த உலர் வலயங்களுக்கு பொருத்தமான கால்நடைகளை தெரிவு செய்யலாம். மாடுகளுக்கு எப்போதும் சுத்தமான குளிர்ந்த தண்ணீர் கிடைக்க வகை செய்தல் வேண்டும். அடிக்கடி மாடுகளை குளிப்பாட்டலாம். கொட்டகைகளை வெப்பம் தாக்காத வகையில் அமைக்கலாம். அத்துடன் இலங்கையின் இனப்பெருக்க கொள்கைக்கு அமைவாகவே மாடுகளை வளர்க்க பண்ணையாளர்கள் அறிவுறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக உலர்வலய பகுதிகளில் வறட்சியை தாங்கும் இந்திய உள்ளூர் கலப்பு மாடுகளையும் குளிர் பகுதிகளில் ஐரோப்பிய கலப்பு மாடுகளையும் வளர்க்க பரிந்துரைக்க வேண்டும். இதன் மூலம் வெப்பம் மற்றும் ஏனைய காலநிலையால் தோன்றும் இனப்பெருக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இலங்கையின் மாடுகளுக்கு வருடம் முழுவதும் தேவையான சமச்சீர் உணவு கிடைப்பது இல்லை என்பது பாரிய சவாலாகும். நெற்பயிர் செய்யப்படும் காலங்களில் மாடுகள் மேய இடமின்றி அடைத்து வைக்கப்படுகின்றன. பயிர் செய்யப்படாத வயல்களும் நீர் குறைந்த குளங்களில் வளரும் புற்களுமே கால்நடைகளின் பிரதான உணவு மூலங்களாக அமைகின்றன. இவை தடைப்படும் காலங்களில் மாடுகள் பட்டினி கிடக்கின்றன. இதனால் பண்ணையாளர்கள் மேய்ச்சல் நிலங்களை தேடி சிரமப்படுவதை காண முடிகிறது. பலர் மாடு வளர்ப்பையே கைவிடுகின்ற நிலை தோன்றுகிறது. முறையாக உணவு கிடைக்காத மாடுகளின் வளர்ச்சி குறைகிறது. இனப்பெருக்க ஓமோன்களின் சுரப்பு குறைகிறது. மாடுகள் மெலிகின்றன, நலிவடைகின்றன. கருவை தங்கச் செய்யும் வகையான உடல்நிலை சுட்டியும் மாடுகளுக்கு கிடைப்பது இல்லை. இதனால் கருச்சிதைவு ஏற்படுகிறது. கன்றை ஈன முடியாத நிலை தோன்றுகிறது. கருப்பை வெளித்தள்ளல், நஞ்சுக்கொடி விழாமை போன்ற நிலைகளும் ஏற்படுகின்றன. இந்த உணவு பற்றாக்குறையை போக்க ஊட்டச்சத்து மிக்க தீவன புட்களை வளர்க்கலாம். பொருத்தமற்ற காலத்துக்கும் கிடைக்கத்தக்கவாறு ஊறுகாய் புட்களை செய்யலாம். நவீன TMR உணவூட்டலை செய்யலாம். புட்கள் விரயமாகாமல் தவிர்க்க புல்வெட்டும் இயந்திரம் மூலம் புட்களை வெட்டி வழங்கலாம். அசோலா போன்ற தீவனங்களை வழங்கலாம். இவை அனைத்தும் அரச மற்றும் தனியார் அமைப்புகளால் பண்ணையாளர்களுக்கு மானிய முறையில் வழங்கப்படுகின்ற போதும் பெருமளவில் நிலைத்து நிற்கும் வகையில் இவை அமைவதில்லை. ஒரு சில பண்ணையாளர்களை தவிர ஏனையோர் இந்த முறைகளை சிறிது காலத்தின் பின் கைவிடுகின்றனர். இலங்கையின் கறவை மாடுகள் அதிகளவில் விட்டமின் கனியுப்பு குறைவை கொண்டிருப்பவை. அடைத்து வளர்க்கும் உள்ளக முறை தவிர்ந்த ஏனைய வளர்ப்பு முறைகளின் போது தேவையான மேற்படி சத்துகள் கிடைப்பது இல்லை. இனப்பெருக்கத்துக்கு அத்தியாவசியமான விட்டமின் கனியுப்பு சத்துக்களை வெளியில் இருந்து வழங்குவது அவசியமாகிறது. கனியுப்பு கட்டிகளும் மாப்பொருட்களும் விட்டமின் திரவங்களும் சந்தையில் தாராளமாக கிடைப்பதால் பொருத்தமானதை கால்நடை வைத்தியரின் பரிந்துரையின் அடிப்படையில் வழங்கலாம். மேலும் குடற்புழு தாக்கமும் சத்துக்களின் இழப்புக்கான முக்கிய காரணமாக அமைவதால் அவற்றை அளிக்கும் குடற்புழு நீக்க மருந்துகளை கால்நடை வைத்தியர் பரிந்துரையில் வழங்கலாம். மேற்படி மருந்துகள் மற்றும் சத்து மருந்துகளின் விலை அதிகம் என்பதால் பல பண்ணையாளர்கள் அவற்றை தொடர்ச்சியாக வழங்குவதில் பின்னடிக்கின்றனர். அரசாங்கத்தால் மேற்கூறிய விட்டமின் கனியுப்புகள் போன்றவற்றுடன் குடற்புழு நீக்க பூச்சி மருந்துகளும் குறித்த அளவில் வருடாந்தம் வழங்கப்படுகின்ற போதும் அது பண்ணையாளருக்கு போதியதாக இருப்பதில்லை. எனவே அவற்றின் அளவை அதிகரிக்க வழி செய்யலாம். இதனை அரசு சார்பற்ற நிறுவனங்களும் வலுப்படுத்த வேண்டும். இலங்கையில் காணப்படும் மாடுகளில் கணிசமானவை தற்காலிக அல்லது நிரந்தர மலட்டுத்தன்மையானவை. தொடர்ச்சியாக கன்றியுணாத மாடுகள் ஏனைய கன்றியுணும் மாடுகளுடன் உணவு, தண்ணீர் மற்றும் இருப்பிடத்துக்கு போட்டி போடத்தக்கது. இதனால் பண்ணைகளில் அதிக செலவு ஏற்படுவதோடு உற்பத்தியும் குறைகிறது. இந்த மாடுகளை மலடி நீக்க சிகிச்சை செய்ய வேண்டும் அல்லது நிரந்தரமாக பண்ணையில் இருந்து அகற்ற வேண்டும். அண்மை காலத்தில் பல நவீன மலடி நீக்க சிகிச்சை முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளன. கால்நடை வைத்தியர்களால் நடத்தப்படும் சினைப்பருவ ஒருங்கிணைத்தல் எனும் வெளியில் இருந்து வழங்கப்படும் ஓமோன் சிகிச்சை தற்காலிக மலட்டுத்தன்மையை பெருமளவு நீக்குகின்றன. எனினும் ஓமோன் மருந்துகளின் விலை அதிகம் என்பது ஒரு குறைபாடே. அரசாங்க அலுவலகங்களால் சில வேளைகளில் இலவசமான ஓமோன்கள் வழங்கப்பட்டு குறைத்தளவான கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்ற போதும் அது போதுமானதாக இல்லை. அத்துடன் ஓமோன் மூலமான சினைப்பருவ ஒருங்கிணைத்தலின் செலவு மற்றும் நீண்டகால தன்மை காரணமாக பல பண்ணையாளர்கள் இந்த சிகிச்சையை மாடுகளுக்கு செய்வதில் பின்னடிக்கின்றனர். தமது கால்நடைகள் நீண்ட நாட்கள் மலடாக இருப்பதால் ஏற்படும் உற்பத்தி குறைவு செலவுடன் ஒப்பிடும் போது மேற்படி சிகிச்சையின் செலவு குறைவானது என்பதை பண்ணையாளர்கள் உணர வேண்டும். மேலும் அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் அடிக்கடி மலடி நீக்க சிகிச்சை முகாம்களை கிராமங்கள் தோறும் செய்யும் போது விழிப்புணர்வு ஏற்படுவதுடன் கால்நடைகள் உற்பத்தியுடையதாகவும் மாற்றமடையும். பல பண்ணையாளர்கள் தங்களது கறவை பசுக்கள் சினைப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று அறியாது பண்ணைகளில் வைத்திருக்கின்றார்கள். சினைப்படாத மாடுகளை அவற்றின் நிலை அறியாது வைத்திருந்து நட்டப்படுகின்றனர். கால்நடை வைத்தியர்களால் நடத்தப்படும் சினை பரிசோதனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராக வேண்டும். சினைப்படுத்தப்பட்டு 2 மாதங்களுக்குள் சினை நிலையை அறிய வேண்டும். இலங்கையில் தனியார் செயற்கை முறை சினைப்படுத்துனர்களே அதிகளவில் மாடுகளை சினைப்படுத்தும் சிகிச்சையை செய்கின்றனர். அரசு சினைப்படுத்துனர்களின் அளவு குறைவடைந்து போகிறது. மேலும் சினைப்படுத்துனர்களின் வெற்றி வீதமும் குறைவாகவே உள்ளது. அலுவலக நேரம் தவிர்ந்த நேரங்களில் மாடுகளுக்கு சினைப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படின் அவை தட்டிக்கழிக்கப்படுகின்றன. பண்ணையாளர்களும் சினைப்பருவ அறிகுறிகளை சரிவர கவனிக்காத காரணத்தால் அதனை தவறவிடுகின்றனர். இந்த மாதிரியான நிலையை தடுக்க முறையான செயற்கை முறை சினைப்படுத்தல் பொறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். குறைந்தளவு எண்ணிக்கையிலான பண்ணைகள் வரும்படியாக செயற்கை முறை சினைப்படுத்தினர்களின் எல்லைகள் வகுக்கப்பட வேண்டும். பொருத்தமான சம்பளத்துடனும் மேற்பார்வை கட்டமைப்பு உருவாக்கப்பட்டும் அவர்கள் உள்ளிருக்கப்பட வேண்டும். இது அரசு துறையாகவோ தனியார் துறையாகவோ கூட்டுறவாகவோ அமையலாம். ஆனால் தருணம் பிழைக்காது சினைப்படுத்தல் சிகிச்சை மேற்கொள்ள வழி செய்யப்பட வேண்டும். அதற்குரிய தகவல்களை சினைப்படுத்துனருக்கு அறிவிப்பதை பயிற்சிகளினூடாக பண்ணையாளர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். இதற்கு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியும். குறிப்பாக ஊபர், பிக்மி போன்ற பயண மற்றும் உணவு விநியோக முறைகளை போல் ஒரு நவீன முறையை உருவாக்கலாம். மேலும் செயற்கை முறை சினைப்படுத்தலை செய்ய முடியாத பண்ணைகளுக்கு வீரியம் மிக்க நல்லின காளிகளை விளங்கும் செயற்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். தற்போது இது அரசு செயற்திட்டங்கள் மூலம் செய்யப்படுகின்ற போதும் அது பரந்துபட்டு இடம்பெறுவது இல்லை. தேவைப்படின் மேற்படி காளை வகைகளை வெளிநாடுகளில் இருந்தும் வழங்கலாம். இலங்கையில் பரவலாக உள்முக இனக்கலப்பு நிகழ்ந்து நெருங்கிய தொடர்புடைய காளைகளே பரவலாக பாவிக்கப்படுகின்றன. இதனால் பரம்பரை அழகு தொடர்பான குறைபாடுகள் புதிய சந்ததிகளில் தோன்றுகின்றன. வெளிநாட்டு காளைகளில் இருந்து விந்தணுக்கள் பெறப்படும் போதோ வெளிநாட்டு காளைகளை நேரடியாக பாவிக்கும் போதோ அவற்றின் பரம்பரை விவரங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. ஆய்வுகூடங்களில் அடிக்கடி பரிசோதிக்கவும் படுகின்றன. இந்த மாதிரி ஆய்வுக்கூடங்கள் இலங்கையிலும் அமைக்கப்பட வேண்டும். கால்வாய் நோய், புருசலோசிஸ் நோய் காரணமாக இலங்கையில் அடிக்கடி மாடுகளில் கருச்சிதைவு மற்றும் ஏனைய சினைப்பிடிக்காத நிலைகள் தோன்றுகின்றன. இதற்குரிய தடுப்பூசிகளும் முற்றுமுழுதாக வழங்கப்படுவது இல்லை என்பதுடன் கணிசமான தடுப்பூசிகள் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றன. மேலும் மேற்படி நோய்களுக்குரிய இலங்கை சார் ஆய்வுகள் குறைவாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. பொருத்தமான ஆய்வுகளையும் தடுப்பூசி உற்பத்திகளையும் இலங்கை சூழலுக்கு ஏற்ப உற்பத்தி செய்யும் வழிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். தொடரும்.